இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே. சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே. திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18-24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான சிறப்பான நாட்களில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம ஒரு திருவருகை காலத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம். அதாவது பீக் லெவல் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது நம்முடைய கிறிஸ்மஸ் பெருவிழா. அந்த கிறிஸ்மஸ் பெருவிழா மகிழ்ச்சியான ஒரு விழா. அது ஒரு அமைதியின் விழா, நிறைவின் விழா, மகிழ்ச்சியின் விழா. எல்லாத்துக்குமே அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம். அது எந்த விதத்திலும் இந்த சூழலில் அது தொய்வடையாதபடி நம்ம பார்த்து கொள்ளணும். ப்ரைஸ் தி லார்ட். அன்றைய பிள்ளைகள், நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இப்போது பேண்டமிக் சுச்சுவேஷன், நம்மளுடைய சூழல், இந்த நோய் இந்த வைரஸினுடைய தாக்கத்தினால நிறைய ஆலயங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. சில ஆலயங்களில் இது இல்லை, திருப்பலிகள் இல்லை, வழிபாடுகள் இல்லை. இப்படிப்பட்ட சங்கடங்கள் ஒருபுறம் இருந்தாலும் நம் மகிழ்ச்சியை எதுவும் நம்மிடமிருந்து எடுத்துவிடக்கூடாது. கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியின் அடையாளம் கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அடையாளம், அந்த மகிழ்ச்சி. உலகத்தினுடைய எந்த காரியங்கள் கொடுக்கக்கூடாது. ஆலயத்தில் திருப்பலி இல்லை, ஆலயங்களுக்கு போக முடியலங்கிற சூழல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மக்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லலையே. அதனால் நாம் எண்ணங்களை முதல்ல என்ன செய்யணும், உயர்த்தி வைக்கணும். ஆண்டவர் என்னாலும் எங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இதோ இந்த நாட்களிலும் எங்களோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்புறது. அந்த நம்பிக்கையின்படியாக நம்முடைய வாழ்வை வாழ முயற்சிக்கிறார். அது இந்த நேரத்தில் மிகவும் அழுத்தமாக நம்ம உள்ளத்தில் பதிய வைக்கணும். குட்டி பிள்ளைங்கள்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கிறிஸ்மஸ் வருது, பூ வாங்கணும், பொட்டு வாங்கணும், ஜிமிக்கி வாங்கணும், நல்ல சுடிதார் வாங்கணும், நல்ல ஜீன்ஸ் பேண்ட் வாங்கணும் அப்படின்னு நிறைய கற்பனைகள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எந்த விதத்துலேயும் பெரியவர்கள் சிதைத்து விடக்கூடாது. அது குழந்தைகளுக்குரிய அதே பாணியில் அவர்களுக்குரிய மகிழ்ச்சியை நம்ம கொடுக்கணும். இந்த தடவை நம்ம என்ன செய்யணும்னா அதிகமாக உழைக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போது ஆலயத்திற்கு போய் கிடைக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் பிள்ளைகளுக்கு, நம்ம வாழக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கணும். ஆலயத்திற்கு போய் பல நேரத்தில் நம்ம பாருங்கள், கோயிலுக்கு போகிறது, அங்கே கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது இந்த தடவை இல்லை, அது ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் நாம் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அதற்கு நிறைவாக நாம் இறங்கி வேலை செய்து அதை நிறைவு செய்யணும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சவால் நிறைந்த ஆண்டு, இந்த ஆண்டு நம்ம பின்வாங்குகிற ஆண்டு இல்லை, மாறாக இன்னும் அதிகம் ஆண்டவரை நோக்கி முன்னோக்கி செல்லுகிற ஒரு ஆண்டாக இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா அமைந்திருக்கிறதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தீமை நடந்துவிட்டதே என்று புலம்புவதல்ல, இந்த தீமையில் நான் எப்படி ஒரு நன்மையின் அடையாளமாக மாறப்போகிறேன் என்பதை நம்ம அறிந்து செயல்படணும். இன்றைக்கி ஒரு நற்செய்தியில் நம்ம வாசித்தோம், முதல் வாசகத்திலேயே வாசித்தோம், ஒரு அடையாளத்தை இன்று உங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஒரு அடையாளம் பாருங்கள், இந்த நற்செய்தியில் ஒரு வார்த்தை வந்தது, நீங்கள் நல்லா காது கொடுத்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் என்று விளக்கமும் கொடுத்துட்டாங்க. இப்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம், இம்மானுவேல் அப்படிங்கிற பெயரிடுவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இம்மானுவேல்னு இயேசுவுக்கு பெயர் வைக்கலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். விண்ணகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பெயர் ஜீசஸ், இயேசு என்று பெயரிடுவீர்கள். அப்போ அந்த இயேசு என்கிற பெயருக்குள்ளாக இருக்கக்கூடிய அதிசயம், அதனுள்ளாக அமைந்திருக்கக்கூடிய ஆழம், இந்த இம்மானுவேல் என்கிற பெயரினுடைய அடையாளமும் அப்படித்தான். அந்த கிறிஸ்து, அந்த இயேசு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே அதனுடைய விடுதலையினுடைய அடையாளம் இந்த இம்மானுவேல் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. இந்த இம்மானுவேல் என்பது ஒரு தனிப்பட்ட பெயராக நம்ம பார்க்கக்கூடாது. இறைவாக்கினர்கள் வந்து ஒரு விடுதலையினுடைய அடையாளத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் மக்களே காத்திருந்தாங்க. இஸ்ரேல் மக்களெல்லாம் எப்படி காத்திருந்தாங்கன்னா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, ரோமையர்களுடைய அடிமைத்தனம், இப்படி ஒவ்வொரு அரசனும் நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கிறான். கடைசியாக அந்த ரோமையருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ ஒரு மெசியா நமக்கு விடுவிக்கிறவர் வரமாட்டாரா அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ இறைவாக்கினர்கள் வழியாக கடவுள் பேச ஆரம்பித்தார். அப்போது அவருடைய வருகை என்பது ஏதோ ஒரு இஸ்ரவேல் பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூத இனத்திற்கு மட்டுமான விடுதலையாக இருக்காது என்பதைத்தான் இறைவாக்கினர்களுடைய வாயில் ஆண்டவர் வைத்து பேசினார். இறைவாக்கினர்கள் பேசிய அந்த வார்த்தையினுடைய அழுத்தம் என்னென்னா, இவருடைய வருகை, அவர் எப்படிப்பட்ட வருகையாக இருக்கும், அவர் எப்படிப்பட்ட நபராய் செயல்பட போகிறார். அப்போ இந்த இம்மானுவேலுங்கிற வார்த்தை இப்போ இன்றைக்கி நம்ம பேர் வச்சுக்கிறோம், இம்மானுவேல், மானுவேல் அப்படிலாம் வச்சுக்கிறோம். ஆனால் அப்போது கிறிஸ்துவுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டதனுடைய ஆழம் பார்க்கிற போது, அது ஏதோ ஒரு பெயருக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல, மாறாக கடவுள் செயல்பட போகிற அந்த பரந்துபட்ட தளத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை இம்மானுவேல். பாருங்கள், இந்த இம்மானுவேலுங்கிற வார்த்தையை வந்து நம்ம ரெண்டு இடத்துல பார்க்குறோம். மத்தேயு நற்செய்தியில் 1:23 எசையா புத்தகம் 7:14 இந்த அடையாளம் இருக்கிறத பார்க்குறோம். எசையா 7:14 ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார், இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதையே வந்து மத்தேயு 1:23 நம்ம பார்க்குறோம், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் அப்படின்னு மத்தேயு அதை விளக்கி சொல்கிறார். ஏற்கனவே நான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன், ஒவ்வொரு நற்செய்தியாளரும் ஒரு ஒரு இனத்து மக்களுக்கு தங்களுடைய நற்செய்தியை எழுதினாங்க. அதில் அவங்க என்ன செய்தாங்க, அந்த இனத்தினுடைய எண்ணங்களை உள்வாங்கி அதற்கு ஒரு பதில் அளிக்கக்கூடிய விதமாக பேசினாங்க. அதே போல தான் இன்னைக்கு நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கிற சமூக சூழலில் ஒரு கேள்வி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம கத்தோலிக்க சபையில் நம்மளுடைய குருக்கள் நம்ம மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற போது சிலை வழிபாடு, உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், சிலை வழிபாடு. ஏன்னா மற்றவங்க நம்மளை குறை சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ மாதாவினுடைய சுருவத்தை முன்னாடி வச்சுருக்கிறோம், இது மாதாவுடைய சுருவம், சிலை வழிபாடு செய்கிறோமா? ஆமாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய வழிபாட்டிற்கான தளம் எங்கே இருக்குதுன்னா இந்த பீடத்தில் இருக்குது. இந்த பீடத்தில் இருந்து நான் என்ன எங்கேயாவது இறங்கி போய் மாதாவை சுற்றி நம்ம வரோமா, இல்லை மாதாவுடைய சுருவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டான்ஸ் போட்டோமா, இல்லை மாதாவுக்கு ஏதாவது செய்தோமா, அது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை வந்து இந்த பாருங்கள், நம்ம வார்த்தை ஒரு புறம் பேசுது, இன்னொரு பக்கம் அடையாளங்கள் பேசுது. எதற்கு இந்த கேண்டில் வைத்திருக்கிறோம், இது ஒரு அடையாளம். எதற்கு இந்த பூக்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு அடையாளம். எதற்கு இந்த ஒரு பாடுபட்ட சுருவம் ஒன்று இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது, சிலுவை, அது ஒரு அடையாளம். இந்த பீடம் வெள்ளை துணியால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு அடையாளம். பாருங்கள் இப்படி ஒவ்வொரு அடையாளம், இது எல்லாமே ஒன்று ஒன்றே பேசிகிட்டே இருக்கும். அதே போல் இந்த அன்னை மரியாளுடைய திருவுருவ சுருவம் நம்ம வைத்திருக்கிறோமே, இதுவும் ஒரு அடையாளமாய் இந்த இடத்துல விளங்கி கொண்டிருக்கிறேன். இப்போ எதற்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி இது ஒரு மாற்றுக்கருத்தாக போகிற போது அதை குறித்து நம்ம பேசுகிறோம், இதை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், விளங்க பண்ணுகிறோம். அதே மாதிரி மத்தேயு என்ன செய்தார், அவருடைய இனத்து மக்களுக்கு அவங்க வந்து பழைய ஏற்பாட்டினுடைய தோராவை அடிப்படையாக வைத்து தங்களுடைய நம்பிக்கையை கட்டினவங்க யூதர்கள், அவர்களுக்கு தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார், இந்த நற்செய்தி எழுதுகிறார். அந்த நற்செய்தி அவர் எழுதுகிற போது அந்த நற்செய்திக்குள்ளே என்ன செய்கிறாரு, சில சாராம்சங்களை வைக்கிறார். அப்போது யார் இந்த இயேசு? இந்த இயேசு நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் புதுசாக குதித்தவர் இல்லை, அவர் இறைவாக்கினர்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டவர். அப்போ இறைவாக்கினரை நீ ஏற்றுக்கிறீல்ல, இறைவாக்கினரை அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க, இறைவாக்கினுடைய நூல்களை ஏற்றுக்கிறாங்க. அப்போ இறைவாக்கினர் சொன்னது தானே இங்கே நடந்திருக்கு, அதை நீ ஏற்றுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, ஹீ இஸ் பிரிங்கிங் அ கன்க்ளூஷன். அந்த இறைவாக்கினர்களுக்கு ஒரு நிறைவு கொடுக்க விரும்புகிறார். இல்லாட்டினா அவங்க ஏதோ பைத்தியம் போல் பேசினாங்கன்னு ஆயிடும் இல்லையா? அவர்கள் பேசியது எங்கே நிறைவடையாமல் இருக்குதே, இன்றைக்கும் அவங்க யூதர்கள் அந்த நிறைவை காட்ட முடியலையே, எங்கே நிறைவு அடைஞ்சிருக்குது, பேசுனதெல்லாம் அப்படியே இருக்குது நூல்களில். அப்போ இவங்க பேசுனதற்கான ஒரு நிறைவு எங்கே உண்டு அப்படிங்கிறத தான் இந்த நற்செய்தியாளர்கள் புரிந்து கொண்டாங்க. ஆவியினுடைய வல்லமையினால் அதை வெளிப்படுத்துகிறாங்க. அதைத்தான் மத்தேயு 1:23 வெளிப்படுத்துகிறாரு. இதோ நீ இறைவாக்கினர்கள் நூலில் நீ கேட்டில்ல, இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்ற வார்த்தை, அந்த குழந்தைக்கு பெயரிடுவது குறித்து அதுதான் இது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். இதில் ஒரு நுவான்ஸ், நம்ம ஒரு சின்ன நுவான்ஸ் பார்க்குறோம். பாருங்கள் ஆங்கிலத்தில் பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய அந்த எசையா நூலினுடைய வார்த்தையை பார்க்குற போது இம்மானுவேல் IMM அப்படின்ட்டு இருக்கிறோம், IMMANUEL ஐ போட்டிருக்கோம். ஆரம்பத்தினுடைய வார்த்தை இம்மானுவேலுங்கிற வார்த்தைக்கு ஐ போட்டிருப்பாங்க. மத்தேயுக்கு வருகிற போது ஈ போட்டிருப்பாங்க இம்மானுவேலுக்கு. இப்போது அது இம்மானுவேலா ஈயா ஐயா அப்படின்னு ரெண்டுமே சரிதான் அப்படின்னு வெளிய வல்லுநர்கள் விளக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எபிரேய மொழியினுடைய மூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை, அதனால் அதனுடைய துவக்கம் ஐ என்று வைக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியினுடைய மூலத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் மத்தேய நற்செய்தியினுடைய விளக்கம், அந்த இது எக்ஸ்பிளனேஷன். அப்போ அந்த வார்த்தையினுடைய ஆழம் கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட பொழுது அதனுடைய முதல் மொழி ஈயாக அவங்க என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய எழுத்தினுடைய வடிவம், அந்த சொல் வடிவம் அப்படியாக அமைக்கப்பட்டிருக்கிற. அப்போ பாருங்கள், ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம்லாம் வருது, இங்கிலீஷ் பைபிள் படிக்கிற போது வி ரீட் இம்மானுவேல் ஆஸ் ஐ இன் ஐசையா, பட் வேர் ஆஸ் இன் மேத்யூ வி ரீட் இ இம்மானுவேல், த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லை, இப்படிப்பட்ட சில எவ்வளோ தூரம் விவிலியம் ஆழமாக, அது எவ்வளோ வார்த்தைகளை கூட அவங்க எவ்வளோ தூரம் கருத்தாய் அதில் செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குற போது நமக்கு சந்தோஷமாக இருக்கிற. இப்போ இந்த இம்மானுவேலுங்கிற வார்த்தைக்குள்ளே வருகிறோம். 1 Timothy 3:16 இம்மானுவேல் அப்படின்னா அந்த வார்த்தையை நமக்கு விளங்க பண்ணிட்டாங்க. நான் செய்தியிலேயே கடவுள் நம்முடன் இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, கடவுள் தூரமாக இருக்கிறாரு, கடவுள் ரொம்ப பயங்கரமானவர், அவர் தொட முடியாது, அவர் எட்ட முடியாத எல்லையில் இருக்கிறாரு, அவர் நம்மளோடலாம் இறங்கி வந்தெல்லாம் பேச மாட்டார். அவர் மேக ஸ்தம்பம் வழியாக பேசுவார், மேக தூண் வழியாக தான் நம்மளை வழி நடத்துவார். அவரை நெருங்க முடியாது. அவருடைய உடன்படிக்கை பிள்ளையை தொட்டவன் அடித்து தூக்கி எறிஞ்சு உடனே செத்துட்டான். அப்போ அவருடைய பிரசன்னம் என்பது ரொம்ப பயங்கரமானது. பாருங்கள், இப்படி நிறைய பழைய ஏற்பாட்டில் அடையாளங்களெல்லாம் அவங்க பார்த்து பார்த்து பயந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, கடவுள்னா மாட்சியில் இருப்பார், அந்த மாட்சிக்கு முன்னாடி நம்ம நெருங்கி கூட போக முடியாது, ஹீ இஸ் நாட் அப்ரோச்சபிள் காட் அப்படிங்கிற மாதிரி. அவர் கடவுள் வந்து ஒரு அணுக முடியாத ஒளியில் ஒரு பெரிய அதிசயத்துக்குள்ளே இருக்கிறாரு, பயங்கரத்துக்குள்ளே இருக்கிறாரு. அவருடைய அந்த பயங்கரம்னு நான் சொல்கிறது வந்து அந்த ஒரு அதி உன்னதமான மகிமை, அதுக்குள்ளே நம்ம போக முடியாது, அவர் நம்ம பக்கத்தில் வர முடியாது அப்படின்லாம் அவங்க நம்பி அவங்க என்ன செய்தாங்க, கடவுளை தூரமாக வச்சுட்டாங்க. கடவுளை அவங்க எண்ணத்திலிருந்து தூரமாக வைக்க அவங்க சட்டங்கள் வந்து அதிகமாக உள்ளே வந்துருச்சு, சட்டங்கள். அப்போ கடவுளை பயந்து பயந்து என்ன செய்தாங்க, அன்பினாலே செயல்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் பயத்தினாலே செயல்படுத்தப்பட்டாங்க. அன்பு ஓரமாக வச்சுட்டாங்க, இது செய்யலைன்னா கடவுள் கொண்டு விடுவார், செஞ்சு தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அன்பு முன்னாடி வர்றதுக்கு பதிலாக அவங்களுடைய சட்டம் என்கிற அந்த ஒரு இறுக்கம் முன்னாடி வந்தது. அதனால் கடவுளுக்கு செய்கிற எல்லாத்தையும் அவங்க என்ன செய்தாங்க, ஒரு கவலையோட ஒரு கஷ்டத்தோடு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இயேசு சாமியினுடைய வருகை. கடவுள் என்ன செய்கிறாரு, ஒருத்தர் ரெண்டு பேருன்னா அவர் என்ன செய்யலாம், தண்டித்து பார்க்கலாம். எல்லாருமே அப்படியே அவங்க உருவாகி போயிட்டாங்க. அப்போ கடவுளே இறங்கி வர்றாரு. அப்போ இறங்கி வந்து அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு இறைவாக்கினர்கள் வழியாக ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்ட, நீ நினைக்கிற கடவுள் வேறு எங்கேயே இல்லை, அவர் இறங்கி வருவார். அப்புறம் எப்படி வருவார், உன் பக்கத்தில் வந்து இருப்பார், அவர் உன்னுடன் இருப்பார். ப்ரைஸ் தி லார்ட். அவர் எங்கேயோ இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற கடவுள் அல்ல. இன்றைக்கி எல்லாரும் தெய்வ நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய உலகத்தில் எங்கே திரும்பினாலும் மக்கள் வந்து தெய்வ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் ஏதோ ஒரு காரியத்தை தெய்வமாக மதிக்கிறாங்க. மதிக்க தெய்வம் அப்படின்னாக்க உண்மை நேர்மை விழுமியங்களை தெய்வமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கான்செப்ட் லெவலில் தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல நாம் இந்த விவிலியத்தை விசுவசிக்கிற ஆண்டவருடைய வருகையை நம்பியிருக்கிற பிள்ளைகள் வரலாறுகளை புரட்டி பார்க்கிற போது இது ஏதோ கதையல்ல, இது உண்மை. அப்போ கடவுள் எங்கேயோ இருந்து கொண்டு தன்னை கடவுள் என்று அறிக்கை செய்தவரை பற்றி நம்ம கிறிஸ்தவத்தில் பேசுகிறதில்ல, மாறாக கிறிஸ்தவர்கள் பேசுகிற இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்து நம்முடன் இருந்த அந்த உண்மையான அடையாளம் இந்த இயேசு. அதனால தான் இம்மானுவேலுங்கிற வார்த்தையை இயேசுவுக்கு மிக அழுத்தமாக நம்ம என்ன செய்கிறோம், அடிக்கோடிட்டு வைத்து பார்க்குறோம். இந்த 1 தீமோத்தேயு 3:16 அதனுடைய அடையாளங்களை நம்முடைய திருத்தூதர்கள் எல்லாம் விளங்க பண்ணியிருக்கிறாங்க. நமது சமயத்தின் மறைவுண்மை உயர்வானது, அதுதான் இப்போ நான் சொன்னேன். நமது சமயத்தினுடைய மறைவுண்மை உயர்வானது. எப்படி உயர்வானது, நம்ம காஸ்ட்லியாக ஜாமான் வச்சுருக்குறோம், நம்ம எல்லாம் ரிச் பீப்புள், பெரிய பெரிய கட்டடம் கட்டியிருக்கோம், பெரிய கோயில் கட்டியிருக்கோம், அப்படியா? இல்லை, நமது சமயத்தின் மறைவுண்மை உயர்வானது என்பதில் ஐயமில்லை. எப்படி அப்படின்னா, அது பின்வருமாறு. இந்த மாதிரி காரணத்துக்காகத்தான் உயர்வானதுன்னு நம்ம சொல்கிறோம். எது, மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். பார்த்தீங்களா, முதல்ல அவர் கடவுளாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை, கடவுளுடைய நிலையை உயர்த்தி சொல்லலை, அவங்க சொல்கிற விஷயம் மானிடராய் வெளிப்படுத்தப்பட்டார். இப்போ நான் கூட சொல்லுவேன், ஏன் நான் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கணும், ஒரு சாமியாராக இருக்கணும், எல்லாரையும் போல் நானும் ஓடலாமே ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே உலகத்துக்குள்ளே, ஏன் அப்படி குருவாக இருக்கிறேன்னு ஒரு காலையில் ஒரு புசை வச்சுட்டு என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நான் அமைதியாக தூங்கலாமே, ஏன் உங்களை எல்லாம் இப்படி வீடியோவில் வச்சு யாருமே ஆட்களே இல்லாத இடத்துலலாம் நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோமே, இப்படியெல்லாம் ஏன் இந்த கஷ்டப்படணும் நாங்கள். இந்த மாதிரி கஷ்டம் எங்கேயோ இந்த கடவுள் இருந்து கொண்டு பேசி கொண்டு இருந்தாருன்னு சொன்னால் கண்டிப்பாக நானும் இந்த மாதிரி நிற்க மாட்டேன். என் தெய்வன், நான் விசுவசிக்கிற என் ஆண்டவர் எங்கேயோ இருந்து கொண்டு நாம் தான் உன் கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தவர் அல்ல, மாறாக எனக்காக, நான் விசுவசிக்கிற வார்த்தையை சொல்கிறேன், எனக்காக அவர் இறங்கி வந்து என்னை மீட்பதற்காக அவர் இரத்தம் சிந்தி என்னை அன்பு செய்வதற்காக தன் உயிரை இழந்து இப்படியாக கரங்களை விரித்து அவர் சொன்னார், இதோ இவ்வளவாய் நான் உன்னை அன்பு செய்கிறேன். அவருடைய அன்பினுடைய எல்லை கல்வாரி மலையில் வெளிப்பட்டது. அப்படி வெளிப்படுத்தின அந்த அடையாளம் மனித நிலையிலே வெளிப்பட்டு அவர் என்னை போல ஒரு மனுஷனாய் பிறந்து என்னுடைய இயலாமைகள், என்னுடைய கவலைகள், என்னுடைய தோல்விகள், என்னுடைய பலவீனங்களை எல்லாம் அவர் அறிந்து அவர் சொன்னார், இதோ இவனை மன்னியுங்கன்னு சொன்னார். இந்த மனுஷனை மன்னிச்சிருங்க தந்தையே, ஏன்னா இவன் அறியாமல் செய்கிறான். எனக்கு சொன்னார், யாருக்கோ சொன்னார் என்று நான் நினைக்கவில்லை. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு சொன்னார்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அன்பு அதிகப்படுத்தணும். அவர் இப்படி தான் நம்மை வெளிப்படுத்தின மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார். தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார். இப்போ நாம் தூய நேர்மையாளராக மெய்ப்பிக்கப்படணும் அப்படின்னா, நடக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? தூய ஆவி. அதை தான் அவர் நமக்கு கொடுத்தார். நான் அதையே உனக்கு தரேன். அவர் எனக்கு தான் அந்த ஆவி. நான் எங்கிட்ட தான் இருக்கும். நான் தான் பெரிய ஹோலி ஆஃப் ஹோலிஸ். நான் கடவுள்கிட்டேருந்து வந்தேன். அதனால் தூய ஆவி ஒன்றுகிட்டலாம் வரமாட்டார் அப்படி சொல்லலையே. இதோ நான் உங்களுக்கு ஒரு தூய ஆவின் வல்லமையை தரேன்னு சொல்லிட்டு போனார். நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போனார். மூணாவது காரியம் பாருங்க, வான தூதருக்கு தோன்றினார். வான தூதருக்கு தோன்றினார், நமக்கு பக்கத்தில் இருந்தார். இப்போ இப்பேற்பட்ட ஒரு கடவுள் பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார். யாருமே இதில் வந்து இவருடைய பிரசன்னத்தில் வர முடியாது. இவங்க வந்து இந்த மதத்திலேருந்து வராங்க, இவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அதனால் இல்லை, அப்படி இல்லை. யாரெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ அனைவருக்கும் அவர் நல்ல ஒரு நண்பனாக இறங்கி வந்தார், பறைசாற்றப்பட்டார். பாருங்கள், எதுக்கு சவுளை போய் அவர் போய் அவர் குதிரையில் போயிட்டுருக்கவரை போய் இவர் மேற்கொண்டு அவருக்கு ஒரு ஒளி வந்து அவர் அடித்து கீழே விழுந்து, நீ யார் அப்படின்னு, நீ துன்புறுத்தும் இயேசு கிறிஸ்து நான் அப்படின்னு சொல்லி. அப்போ சரி, துன்புறுத்துகிற யாரை துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சில அவங்கள்ட்ட மட்டும் அனுப்பியிருக்கலாமே. சவுள் எதற்காக அனுப்பப்பட்டார்? பிறையினத்தாருக்கு அனுப்பப்பட்டார், யூதர்களுக்கு அல்ல. இந்த தெய்வம் யாருன்னே அறியாத மக்களுக்கெல்லாம் அவர் ஓடி ஓடி சொன்னார், இவர் தான் இயேசு, இவர் தான் இயேசுன்னு. அப்போ பிற இனத்தாருக்கு ஒரு மனுஷனை நியமிக்கிறாரே, அதற்காக தன்னுடைய மாட்சியை விண்ணகத்திலிருந்து வெளிப்படுத்தினாரே. பாருங்க, பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பட்டார், மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார். இப்போது இந்த தெய்வத்தை தான் இந்த சமயம் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இந்த சமயம் எத்தனையோ வழிபாட்டு முறைகள், இது சரி அது தவறு, அது தப்பு இது ரைட்டு, இப்படியெல்லாம் பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் கிறிஸ்தவம் பறைசாற்றுகிற ஒரு நம்பிக்கை வாழ்க்கை முறை இதுதான் அடிப்படையில். இதுக்கப்புறம் இறையியல் அது அப்படி இப்படின்னு நம்மளாக போட்டி போட்டுக்கிறது, நம்ம வந்து ரோமன் கத்தோலிக்கு அவங்க வந்து அந்த சபை இந்த சபை இவங்க இந்த குழுவை சார்ந்தவங்க அப்படியெல்லாம் நம்ம பிளவுபட்டு கிடக்கிறது மனித எண்ணங்களினுடைய வெளிப்பாடு. ஆனால் கடவுள் எதை செய்தார், கடவுள் என்ன விரும்பினார், அதை நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை முறையில். எபிரேயர் 9:26 கூட நம்ம பார்க்குறோம், அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும், மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். அவர் ஒரே முறை தான் உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டார். மீண்டும் அடுத்த முறையெல்லாம் திருப்பி திருப்பி வந்து இயேசு என்ன செய்ய மாட்டார், சாக மாட்டார். அடுத்த வருகை அது மீட்பின் வருகையாக தான் இருக்க போகிறது. அப்போது இந்த வெளிப்படுத்தப்பட்டாருங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்குறோம், 1 பேதுரு 1:20 உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர். அவர் எப்போ இருந்தார்? தந்தையோடு இருந்தார். யோவான் நட்சத்திரம் நம்ம பார்க்குறோமே, வார்த்தையானவர் எப்படி இருந்தார்? தொடக்கத்தில் ஆதியில் இருந்தார், கடவுளோடு இருந்தார். அவர் தான் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அப்போ பாருங்கள், இவர் யார்? வெளிப்படுத்தப்பட்டவர். எதற்காக வெளிப்படுத்தப்பட்டார்? எப்படி வெளிப்படுத்தப்பட்டார்? நம்மோடு இருப்பதற்காக வெளிப்படுத்தப்பட்டார். இந்த ஆண்டவருடைய பிறப்பின் அதிசயத்தை நம்ம பார்க்குறோம். சபை உரையாளர் நூலில் 11:5 பார்க்குறோம், காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வகையையோ நீ அறிய இயலாது. அவ்வாறே அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் உன்னால் அறிய முடியாது. கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். அதுதான் நம்முடைய இசையா நூலினுடைய வார்த்தையாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இளம்பெண் ஒரு ஆண், ஒரு கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். மத்தையா தான் சொல்கிறாரு, இறைவா அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் அப்படின்னு. நற்செய்திகளில் நம்ம பார்க்குறோம், கன்னி நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற வேண்டும். இதுதான் வானதூதர் அன்னைமுறையால் பார்த்து சொல்கிற செய்தி. அப்போ ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் பிறக்கிற அந்த அதிசயம் எப்படி, இதுதான் சபை உரையாளரில் சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றின் போக்கையோ, காற்று எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வகையையோ நீ அறிய இயலாது. நமக்கு தெரியுமா நம்ம உயிர் எப்போ உருவாகுதுன்னு? நமக்கு தெரியுமா? வந்த பிற்பாடு நமக்கு தெரியும், சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், அந்த உயிர் உருவான அந்த நேரம் யாரும் அறிய முடியாது. இன்றைக்கி நல்ல நேரம்லாம் எழுதுகிறாங்க. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவர் மிக அழகாக வாதிட்டார், அவருடைய வாதத்தை முன்வைத்தார். இந்த நல்ல நேரம் பார்க்குற மனிதர்களுக்காக ஒரு செய்தி கொடுத்தார். அவர் ஒரு வாதம் ஒரு வாதம் செய்கிற விவாத மேடையில் அவர் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, நாங்கள் குழந்தையை வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் குழந்தைக்கு எல்லாம் உயிர் இருக்குதான்னு பார்த்து அதை ஆட்டி கீட்டி அதை மூஞ்செல்லாம் தொடச்சி அதை க்ளீன் பண்ணி அது முதல்ல அதுக்கு லைஃப் கொடுக்கணும். இந்த குழந்தைக்கு அதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஒரு நேரத்தில் மூணு நாலு கேஸ் வந்துடும். அந்த நேரம் அந்த பேனிக் ரொம்ப ஒரு பயங்கரமான நேரம், அது கவலையான நேரம். ஏன்னா பிள்ளையெல்லாம் பத்திரமா எடுக்கணும் வெளியில். அப்படி எடுத்துட்டு நாங்கள் போய் உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு ஜூஸ் குடிப்போம் இல்லைன்னா ஒரு காஃபி குடிப்போம். அதுக்கப்புறம் வந்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த குழந்தைக்கு நேரத்தை குறிக்கிறோம். அந்த குழந்தை எப்போ பிறந்துச்சுன்னு நாட் எக்ஸாக்டாக டைமை வச்சுக்கிட்டு வெளியில் எடுக்கிற டைமை குறி அப்படிங்கிறது இல்லை. பட் இதெல்லாம் முதல்ல லைஃப், முதல்ல சேஃப்டி ஆஃப் த சைல்டு. பாருங்கள் அவர் அழகாக தன்னுடைய ப்ராக்டிக்கல் ஹாப்பனிங் என்ன நடக்குதுன்றதுலேருந்து நமக்கு விளக்கி சொன்னார். அப்போது இதிலேருந்து நம்ம உணரக்கூடிய விஷயம், கடவுள் நிர்ணயம் செய்கிறார் எப்போ நீ உருவான. அது அவருக்கு தான் தெரியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், அவரை நம்பு, அவரை நம்பு, கயிறை நம்பாத, கன்றாவிக்கான அடையாளங்களெல்லாம் நீ சும்மா நம்பிக்கிட்டு இது விடுதலை கொடுக்கும் அது விடுதலை கொடுக்கும் இல்லை. திருப்பாடல் 139 அவர் திருப்பாடல் ஆசிரியர் அவருடைய பிறப்பை குறித்து எவ்வளோ அழகாக உயர்த்த பேசுகிறார் பாருங்க. என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. நமக்கு தெரியுமா நம்ம எலும்பெல்லாம் எப்போ உருவாச்சின்னு, எப்படி உருவாச்சு, நம்மளாம் அப்படி ஒரு குருணையாக கடந்தோம் காலை குறுக்கிக்கிட்டு, எப்படி அந்த குழந்தையினுடைய ஃபார்மேஷன் நடக்குது, எப்படி ஒவ்வொரு உயிர்களும் இப்படியாய் பிறக்கிறது, அந்த உயிர்களுக்குள்ளே உணர்வுகள் எப்படி போகிறது. குழந்தை பிறந்த உடனேயும் வெளியில் வந்த உடனே அம்மா அம்மாவுடனே அம்மா கிட்ட ஒட்டிக்குதே, குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா, கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவுடைய வாசம் தெரியுதே, வேறு யாராவது குழந்தையை தூக்குனா அழுகுதே குழந்தை, அந்த உணர்வு பாருங்கள் எவ்வளோ அதிசயம். உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவரும் நீரே, அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கிறேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். அப்படியே எழுதுகிறார் பாருங்க, என் எலும்பு உமக்கு மறைவானதன்று, மறைவான முறையில் நான் உருவானதையும், பூ உலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம் கண்கள் கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. இவ்வளவு ஒரு அதிசயமான பிறப்பு எனக்கு உங்களுக்கு நம்ம பார்க்குற ஒருத்தருக்கு இருக்கிற போது, இதை கடந்த ஒரு அதிசயம்தான் இயேசுவினுடைய பிறப்பு. ஒரு கன்னி கருத்தாங்கினார் அப்படின்னு சொன்னால் அது எங்கனம் நிகழும். கடவுள் இவ்வளவு அதிசயத்தை எனக்கு செய்கிற பொழுது கடவுள் அந்த அதிசயத்தை அவருக்கு செய்து கொள்ள மாட்டாரா? அவருடைய திட்டத்திற்காக அதை பயன்படுத்த மாட்டாரா? பரிசுத்தரை கொண்டு வருகிற போது பரிசுத்தமில்லாத ஒரு சூழலை அவர் மேற்கொள்வாரா? இதுதான் இன்றைக்கி நம்ம இதை தான் நம்புகிறோம். இவ்வளவு அதிசயத்தையும் காட்டிட்டு கடவுள் வந்து இன்னமும் அதிசயத்தை எனக்கு காட்டு அப்போ தான் நான் நம்புவேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்வார், யோனாவின் அதிசயத்தை தவிர வேறு ஒரு அடையாளம் உனக்கு கொடுக்கப்படாது. நம்மகிட்ட சொல்வார், இயேசுவினுடைய அடையாளத்தை தவிர வேறு உனக்கு அடையாளம் கிடையாது. பாருங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகவும் உண்மையாக இருக்கிறது. இந்த இம்மானுவேல் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை ஆழப்படுத்துகிறதுன்னு சொன்னால் கடவுளுடைய உடனிருப்பு, கடவுளுடைய உடனிருப்பு, கடவுள் நம்மளோடு இருக்கிறார். திருத்தூதர் பணி 17:27 கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார், தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார், ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். இன்றைக்கி நாம் இதை தான் மறந்துடுறோம், கடவுள் என் துன்ப வேலையில் என்னையோடு ஓடிட்டார், என்னுடைய பிரச்சனை நேரத்தில் என்னை விட்டு விலகிட்டார், என் வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது, அப்போனா என்ன சொல்கிற, என் ஆண்டவர் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிற, என் ஆண்டவர் என்கிட்ட தான் இருக்குதான்னு சொல்கிற பிள்ளைகள் பேய் பிசாசெல்லாம் குடித்து பயப்பட மாட்டாங்க. பேய் இருக்குதா? ஆமாம் இருக்குது, இருந்துட்டு போகுது, அது ஒரு வாரமாக இருக்கட்டும். நான் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளையாக இருக்கிறேன், ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார், என்னாலும் நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன் என்று யோவான் 15:4 அவர் உறுதி சொன்னாரே. அப்படி உறுதி சொல்லப்பட்ட காரியத்தை நம்பாமல் என்னோட பேய் இணைந்திருக்கிறதுன்னு நம்புனா, என்னுடைய பாவம் இணைந்திருக்கிறது, என்னிடத்தில் வேதனை இணைந்திருக்கிறதுன்னு நீ நம்பினீன்னா ஆண்டவருடைய விடுதலையை நீ காண முடியாது. கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று நீ நம்புகிற விஷயத்தை உண்மையாய் நீ உறுதியாய் உனக்குள்ளே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார் பிள்ளைகளே. இந்த நேரத்தில் இம்மானுவேல் என்ற வார்த்தையினுடைய ஆழம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, கடவுளுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது. இறைவாக்கினர்கள் யார்கிட்ட சொன்னாங்க, வரப்போகிற ஒருத்தர் உண்டு அவர் எப்படிப்பட்டவர், இம்மானுவேல், அந்த வார்த்தையினுடைய ஆழம் உங்களுக்கும் எனக்கும் தான். கடவுள் நம்மோடு, நம்ம தனிப்பட்ட விதமாக சொல்லிக்கணும், கடவுள் என்னோடு, கடவுள் என்னோடு என்று சொல்லி பாருங்க. எரேமியா 42:11 சொல்லுது, நீங்கள் அவனுக்கு அஞ்ச வேண்டாம், பாபிலோனிய மன்னனுக்கு என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் உங்களை மீட்கும் பொருட்டு, அவனுடைய கையில் நின்று உங்களை விடுவிக்கும் பொருட்டு நான் உங்களோடு இருக்கிறேன். இம்மானுவேல், நான் உங்களோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, நிறைய காரியத்தை குறித்து பேசி கொண்டே இருக்கிறது, நேரம் குறைவாக இருக்குது. நம்ம ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஷெக்கினா அப்படின்னு ஒரு வார்த்தை சில சபைகள் எல்லாம் அது பயன்படுத்துகிறாங்க. ஷெக்கினா, ஷெக்கினா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குற பொழுது, டுவெல்லிங், ஆங்கிலத்தில் சொன்னால் டுவெல்லிங், உடனிருப்பு, செட்டிலிங். கடவுள், இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, கடவுளுடைய பிரசன்னத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு வார்த்தை ஷெக்கினா. இந்த ஷெக்கினா வார்த்தையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இந்த ஷெக்கினாங்கிற வார்த்தை நீங்கள் பைபிளில் பார்க்க முடியாது, தால்முதுங்கிற அந்த ரபீனிக் லிட்ரேச்சர்லேருந்து இது எடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தை. அந்த ஷெக்கினா அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழம் என்னென்னா, கடவுளுடைய பிரசன்னம் முன்னோடு இருக்கிற அடையாளம். இந்த வார்த்தை நம்ம டியூட்ரா இணைச்சட்டம் நூலில் 27 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த இணைச்சட்டம் 27 என்னத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணை மன உறுதிப்பாடு செய்தும் அவளோடு கூடி வாழாதவன் தன் வீட்டிற்கு திரும்பி போகட்டும், அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அவளை மணக்க வேண்டியிருக்கும் என்ற ஒரு வார்த்தை. இந்த மன உறுதிப்பாட்டை பற்றி பேசுது. இப்போ மரியாளை பார்க்குற போது, மரியாள் யோசேப்புக்கு மன உறுதிப்பாடு செய்யப்பட்டவர். அவர் வந்து மன உறுதிப்பாடு, அதாவது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருந்துச்சு, உறுதிப்பாடு செய்யப்பட்டாயிற்று. அப்போது இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கிறாரு. இந்த அடையாளம், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துல அது நிறைவடையுதுன்னு நம்ம இப்போ பேசுகிறோம். அப்போது அன்னை மரியாள் ஒரு கன்னியாக இருந்து அவர் இந்த நிகழ்வை சந்திக்கிறார்கள். அந்த கன்னி என்ற நிலையில் இருந்தாலும் அவர் திருமணம் ஆக்கப்பட்டிருக்கிற நிலை, அங்கே திருமணத்திற்கு முன் தயாரிப்பான அந்த உறுதிப்பாடு செய்யப்பட்ட நிலை, அதை தான் நம்ம பார்க்குறோம். அந்த உறுதிப்பாட்டு நிலைக்குள்ளே ஏன் கடவுள் வைக்க வேண்டும்? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இந்த இடத்துல மரியாள் ஒருவேளை யோசேப்போடு கூடி வாழ்ந்தாரோ, ஒருவேளை அவர்கள் கன்னித்தன்மையை இழந்து போனார்களோ என்ற ஒரு விதமான ஒரு புரிதல், தவறிய நிலையை நான் பார்க்குறோம். பலர் சந்தேகத்தை கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வேறு விதமான சிந்தனைகளுக்கு போக தேவையில்லை. இந்த இடத்துல ஏன் இந்த மரியாளை அப்படியே தனியாய் வைத்து கடவுள் இதை செய்திருக்கலாமே, ஏன் இந்த திருமண பந்தத்தை கொண்டு வந்து இது உள்ளே வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் இந்த திருமண பந்தத்தை அவர் என்ன செய்கிறார்? உயர்த்தி பிடிக்கிறார். மன உறுதிப்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கிற அந்த ஒரு திருமண ஒரு பந்தம் என்பது ஒரு நிறைவான அடையாளம். திருமணம் என்பது ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் கடவுள் என்ன செய்யலை, தன்னுடைய அந்த வருகையை ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளமாக வைத்துவிட விரும்பவில்லை. அதை எங்கே கொண்டு வந்து வைக்கிறாருனா, குடும்பம் என்கிற அபிஷேகத்துக்குள்ளே வைக்கிறாரு. ஆண்டவர் எதை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறார்னா, திருமணத்தினுடைய அந்த நிலையை உயர்த்த விரும்புகிற கடவுள், திருமணம் என்கிற ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கிற பாக்கியம், அதுக்குள்ளே தான் மீட்பினுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். ஒருபுறம் கடவுள் பரிசுத்தமாக இறங்க வேண்டும், அதே சமயத்தில் இந்த திருமணத்தினுடைய அந்த இணைப்பையும் அருட்சாதனத்தின் அடையாளத்தையும் கடவுள் விட்டுவிட முடியாது. ஆகவே தான் இந்த காரியத்தை இன்னைக்கு நிறைய பிசாசுகள் உலகத்தில் எழும்பி இருக்கிறது. அதெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது. இது ஆண்டவருக்கு எதிரானது என்பதை இந்த பிறப்பு, கடவுள் நம்மோடு இருக்கிறேன்னு சொன்னவர் குடும்பம் என்கிற அபிஷேகத்துக்குள்ளே இருந்து தான் அந்த வார்த்தையை நிறைவாக்க முடியும். ஆகவே தான் அந்த நிறைவை நம்மிடத்தில் இப்படியாய் வைத்தார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இதை குறித்து சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் இன்னும் நிறைவான ஆசீர்வாதங்களோடு நம்மை சந்திக்க வருவார். ஆமேன்.